Radio, online and mobile. You're with SBS Radio.
வணக்கம் டாக்டர் காண்டீபன்.
வணக்கம்.
மருத்துவம் சம்பந்தமான நமது நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியில் ஆஸ்டியோபரோசிஸ் பற்றி பார்க்கலாம் என்று நினைத்தேன். முதலில் இந்த ஆஸ்டியோபரோசிஸ் என்றால் என்ன என்றும் இது எப்படி வருகிறது என்றும் எங்களுக்கு சொல்ல முடியுமா?
ஆஸ்டியோபோரோசிஸ் என்பது நாங்கள் தமிழில் இன்பு மின்மையடைதல் அல்லது இன்பு வலுவிழத்தல் என்று சொல்லலாம். ஆஸ்டியோபோரோசிஸ் எதனால் வருகிறது என்பது இதுவரைக்கும் யாராலையும் தெளிவாக கூற முடியாத ஒன்றாகவே உள்ளது. ஆயினும் சில இரண்டு வகையாக நாங்கள் பிரிக்கின்றோம். ஒன்று வந்து நாங்கள் பிரைமரி ஆஸ்டியோபோரோசிஸ் அல்லது இடியோபதிக் ஆஸ்டியோபோரோசிஸ் என்று சொல்லுவோம். அது எந்த காரணமும் இல்லாமல் வயதுக்கு ஏற்றவாறு ஏற்படுகின்றது, வயது செல்லும் பொழுது ஏற்படுகின்றது. அதைவிட இன்னொரு வகை இருக்கின்றது, அது சில மருந்துகளினால் ஏற்படுகின்றது. நீண்ட காலமாக அந்த ஸ்டீராய்ட் வகையான நாங்கள் எங்களுடைய அஸ்மா என்று சொல்லுவோம், மூச்சுடுவதற்கு கஷ்டப்படுகின்றவர்கள் எடுக்கின்ற சில மருந்து வகைகள் அவர் ஸ்டீராய்ட், அதன் மூலமாக ஏற்படுகின்றது ஆஸ்டியோபோரோசிஸ். அல்லது சில பேருடைய பழக்க வழக்கங்கள், அதிக அளவில் ஆல்கஹோல் எடுப்பவர்களுக்கும் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் ஏற்படுகின்றது. அது சில காரணிகளை தொடர்ந்து அதனால் செகண்டரி ஆஸ்டியோபோரோசிஸ் என்று சொல்லுவோம். ஆயினும் இது தெளிவாக வரையறுக்கப்பட முடியாதது, மிகவும் கொமனானது என்று சொல்ல போனால் இந்த வயது போகும் பொழுது ஏற்படுகின்ற ஹோமோனல், அதாவது எங்களுடைய உடல் ஹோமோன்கள் ஏற்படுகின்ற மாற்றத்தின் காரணமாக இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் ஏற்படுகின்றது.
சரி, ஆஸ்டியோபோரோசிஸ் ஒருவருக்கு வந்து விட்டது அல்லது வரப்போகின்றது என்பதற்கு என்னென்ன அறிகுறிகள் காணப்படும்?
பொதுவாக இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் பெண்களுக்கு மிக காமனாக ஏற்படும். அறிகுறிகள் என்று சொல்ல போனால் எலும்புகளில் ஏற்படுகின்ற நோ வினை குறிப்பிடலாம். அது குறிப்பாக மாதவிடாய் நிறுத்தத்தின் பின்னர் பெண்களில் ஏற்படுகின்ற எலும்புகளில் அதிக அளவில் ஏற்படுகின்ற நோ. அதைவிட சில எலும்பு முறிவுகள், அதாவது சாதாரணமாக ஒரு எலும்பு முறிய வேண்டும் என்றால் ஒரு குறிப்பிட்ட அளவு ஃபோர்ஸ், குறிப்பிட்ட அளவு விசை தேவைப்படும். சில பேர் சாதாரணமாக கையளி ஊண்டும் பொழுதோ அல்லது அவர்கள் உயரத்திலிருந்து விழும் பொழுதோ அவர்கள் இலகுவாக அவர்கள் எலும்புகள் உடையும். குறிப்பாக இந்த மணிக்கட்டில் ஏற்படுகின்ற உடைவு, மற்றது இடுப்பு என்பதில் ஏற்படுகின்ற உடைவு, மற்றது முள்ளந்தண்டில் ஏற்படுகின்ற உடைவு, இவை ஆஸ்டியோபோரோசிஸ் ஏற்பட்டுள்ளது என்பதை எங்களுக்கு அறிவுறுத்தும்.
அடுத்ததாக இந்த ஆஸ்டியோபோரோசிஸுக்கு என்னென்ன சிகிச்சைகள் இருக்கின்றன என்று சொல்லுங்கள் டாக்டர்.
ஆஸ்டியோபோரோசிஸுக்கு சிகிச்சை என்று குறிப்பிட போனால் ஆக்சுவலி இது வருமுன் காப்பல் என்பதுதான் இங்கு முக்கியமான சிகிச்சையாக இருக்கும். அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ் வருவதனை தடுத்தல், அதாவது நாங்கள் எடுக்கின்ற உணவுகள் மற்றது எங்களுடைய உடற்பயிற்சியின் மூலம் எலும்புகளை வலுப்படுத்திக் கொள்வதால் முக்கியமான சிகிச்சை முறையாக இருக்கும் இந்த ஆஸ்டியோபோரோசிஸுக்கு. எலும்புகளை வலுப்படுத்துவது என்று சொன்னால் சாதாரணமாக எங்கள் ஒருவரில் 30 வயது வரைக்கும் தான் இந்த எலும்புகள் வன்மையடைகின்றன. அதற்கு பின்னர் 30 வயதுக்கு பின்னர் எலும்பு இழப்பு ஏற்படும். அது சாதாரண, அது எல்லாருக்குமே ஏற்படுகின்றது. இந்த எலும்பு இழப்பு ஏற்படுகின்ற வீதத்தை கட்டுப்படுத்துவது தான் எங்களுடைய முக்கியமான குறிக்கோளாக இருக்கும் இந்த ஆஸ்டியோபோரோசிஸுக்கான சிகிச்சை என்று பார்க்க போனால். எலும்பு இழப்பை கட்டுப்படுத்துவது என்று சொல்லி சொன்னால் ஒழுங்கான உடற்பயிற்சி, அடுத்தது இந்த கல்சியம் அதிகமுள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளுதல், மற்றது இந்த சில மருந்து வகைகள், அதாவது இந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த ஸ்டீராய்ட் மருந்துகளை நீண்ட காலம் எடுத்துக்கொள்வதை தவிர்த்துக் கொள்ளல், அடுத்தது இந்த ஆல்கஹால் குடிபானம், குடி மது வகைகளை அருந்துதலை தவிர்த்துக் கொள்ளுதல் என்பன இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் ஏற்படுகிற வீதத்தை குறைக்கக்கூடியதாக இருக்கும்.
அதே நேரம் ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கிறது என்று இனம் காணப்பட்ட ஒருவருக்கு என்ன முறையில் சிகிச்சை அளிப்பீர்கள்?
ஆம், பெண்களில் அந்த மாதவிடாய் நிறுத்தத்தின் பின்னர் நாங்கள் ஆஸ்டியோபோரோசிஸ் ஏற்பட்டுள்ளது என்பதை கண்டுகொண்டால் அதற்கு நாங்கள் இங்கே பாவித்துக் கொள்கின்ற மெதட் வந்து டெக்ஸா ஸ்கேன் என்று சொல்லுவோம். அதாவது ஒரு எக்ஸ்ரே போன்ற ஒரு ஸ்கேன், அதன் மூலம் நாங்கள் இந்த ஆஸ்டியோபோரோசிஸை நாங்கள் அளவிட்டுக் கொள்ளலாம், எந்த அளவுக்கு அவருக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கின்றது என்பது. அப்படி நாங்கள் ஆஸ்டியோபோரோசிஸ் இருப்பது என்று கண்டுபிடித்தால் நாங்கள் அவர்களுக்கு சில வகையான மருந்துகளை கொடுப்போம். அதாவது உதாரணமாக கல்சியம் கொண்ட டேப்லெட்ஸ், கல்சியம் கொண்ட மருந்து வகைகள், விட்டமின்கள், மற்றது விட்டமின் டி என்று சொல்லுவோம். அதாவது எங்களுக்கு சாதாரணமாக சூரிய ஒளியிலே கிடைக்கக்கூடிய அந்த விட்டமின் டி, அது டேப்லெட் வகையாகவும் இருக்கின்றது, அவற்றை எடுத்துச் செல்வோம். அடுத்தது உடற்பயிற்சிகளை ரெக்கமெண்ட் பண்ணுவோம்.
நீங்கள் இப்போது சொன்னவற்றை விட நமது எலும்புகளை வலுப்படுத்துவதற்கு என்னென்ன வைட்டமின்கள் ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். அதே போன்று இந்த வைட்டமின் மாத்திரைகள் தவிர இயற்கையான முறையில் என்னென்ன உணவுகளை உண்பதன் மூலம் நமது எலும்புகளை வலுப்படுத்தலாம் என்றும் குறிப்பிடுங்கள் டாக்டர்.
விட்டமின்கள் என்று சொல்ல போனால் முக்கியமான விட்டமின் இந்த வைட்டமின் டி என்று சொல்லுவோம். விட்டமின் டி அதிகமுள்ள உணவுகள், விட்டமின் டி அதிகமுள்ள உணவுகள் என்று சொல்லி சொன்னால் உதாரணத்துக்கு இந்த ஃபிஷ் ஆயில், அதாவது மீன் எண்ணெய் என்று சொல்லுவோம். ஸோ அது அதிக அளவில் விட்டமின் டியை கொண்டுள்ளது, அதனை குறிப்பிடலாம். அடுத்தது கால்சியம் கொண்டுள்ள உணவுகள். கால்சியம் கொண்டுள்ள உணவுகள் என்று சொல்லி சொன்னால் பால், முட்டை, அடுத்தது தாவர வகைகளான இந்த தானிய வகைகள் கிரெயின்ஸோ சீரியல்ஸ் சொல்லுவோம், அவை தாராளமாக கால்சியத்தை கொண்டுள்ளன. ஸோ அவற்றை எடுப்பதன் மூலமாக நாங்கள் எங்களுக்கு உடலுக்கு தேவையான கால்சியத்தை கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கும். அதை விட கால்சியம் டேப்லெட் வகையாகவும் இருக்கின்றது. ஆனால் இந்த கால்சியம் டேப்லெட்ஸ் இருக்கிற பிரச்சனை என்னவென்று சொல்லி சொன்னால், அந்த கால்சியம் டேப்லெட்ஸ் அதன் அப்சோப் அதாவது அகத்துறிஞ்சப்படுகின்ற வீதம் வந்து மிகவும் குறைவாக இருக்கும். அதனால் கால்சியம் டேப்லெட்ஸ் எடுப்பது என்பதை விட உணவுகளின் மூலமாக எடுத்துக்கொள்ளுதல் மிக மிக முக்கியமானதாக இருக்கும். இவைகள் எல்லாத்தையும் விட உதாரணமாக எங்கள் சிறுவர்களுக்கு நாங்கள் சிறு வயதிலேயே உடற்பயிற்சியையும் மற்றது உடல் பருமனை கட்டுப்படுத்தும் வழிமுறைகளையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். சிறு வயதில் உடற்பயிற்சி செய்வதன் மூலமாகத்தான் எங்களுடைய எலும்புகளின் தன்மையை நாங்கள் அதிகரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது எங்களுக்கு பிற்காலத்தில் ஆஸ்டியோபாரோசிஸ் வருவதை தடுக்கக்கூடியதாக இருக்கும்.
ஆஸ்டியோபாரோசிஸ் உள்ளவர்கள் ஓடுதல், நடத்தல், யோகா போன்ற உடற்பயிற்சிகளை செய்யலாமா டாக்டர்?
ஓடுதல் யோகா என்பவற்றில் பெரிய பிரச்சனை வராது. சாதாரணமாக அவற்றை செய்யக்கூடியதாக இருக்கும். அதன் மூலமாக எலும்புகள் வெப்படுமே ஒழிய எலும்புகள் உடையும் என்று சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஃபால் ப்ரிவென்ஷன் என்று சொல்லுவாங்க, விழுவதையே தவிர்த்துக் கொள்ள வேண்டும். உதாரணமாக பெண்கள், வயது முதிர்ந்தோர் சாதாரணமாக நடக்கும் பொழுது மிகவும் கவனமாக நடத்தல் வேண்டும். எதிர்பாராத விதமாக விழுதல் அவர்களுடைய எலும்புகளை உடைய செய்யக்கூடியதாக இருக்கும். அது அவர்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். ஆனால் சாதாரணமாக ஓடுதல், நடத்தல், யோகா, ஸ்விம்மிங் அப்படியான எக்ஸசைஸ் என்ற பிரச்சனையை கொடுக்காது.
யாருக்கெல்லாம் ஆஸ்டியோபாரோசிஸ் வருவதற்கான வாய்ப்பு உள்ளதென்று ஆரம்பத்தில் சொன்னீர்கள் டாக்டர், அவர்களை விட இந்த ஃபேமிலி ஹிஸ்டரி, குடும்பத்தில் யாருக்காவது இருந்திருந்தால் மற்றவர்களுக்கும் ஆஸ்டியோபாரோசிஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா?
சில ஆய்வுகள் இந்த ஃபேமிலி ஹிஸ்டரியையும் குறிப்பிடுகின்றன ஆஸ்டியோபாரோசிஸ் வருவதற்காக. சில ஜெனட்டிக் அதாவது எங்களுடைய பரம்பரை குணவியல்புகளில் இருக்கின்ற மாற்றங்கள் அதன் மூலமாகவும் இந்த ஆஸ்டியோபாரோசிஸ் வரலாம். அதை விட நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த மருந்துகள் மற்றது அதிகமான மது அருந்துதல், புகைப்பிடித்தல் அப்படியானவை இந்த ஆஸ்டியோபாரோசிஸ் வருவதை தூண்டும். அதை விட நீண்ட காலம் படுக்கை இருப்பவர்களுக்கும் இந்த ஆஸ்டியோபாரோசிஸ் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். உதாரணமாக ஏதாவது ஒரு நோய் காரணமாக அவர்கள் நீண்ட காலம் நடக்காமல் நீண்ட காலம் படுக்கையில் இருந்தால் அவருடைய எலும்புகள் மென்மையடையும், இழப்பு அதிகரிக்கும். அதுவும் இந்த ஆஸ்டியோபாரோசிஸை உருவாக்கும். முக்கியமாக எங்களுக்கு உடற்பயிற்சி குறையும் பொழுது அல்லது எங்களுடைய உடல் நிறை அதிகரித்து அதன் மூலமாக எங்களுடைய உடற்பயிற்சி குறையும் பொழுது எங்களுடைய எலும்புகளின் வலிமையும் குறைய தொடங்கும். ஆகவே இந்த உடற்பயிற்சி மிக மிக முக்கியமானது இந்த ஆஸ்டியோபாரோசிஸை தடுப்பதற்கு.
இறுதியாக, ஆஸ்டியோபாரோசிஸை முழுமையாக குணப்படுத்த முடியாதா?
ஆஸ்டியோபாரோசிஸ் முழுமையாக சுகப்படுத்த முடியாது. நாங்கள் அந்த ஆஸ்டியோபாரோசிஸினால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை தடுப்பதுதான் எங்களுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கும். ஏன்னா ஆஸ்டியோபாரோசிஸ் வருமாயின் அதை அனைத்தினும் குறிப்பிட்டது போல எங்களுடைய எலும்புகள் வலிமை அடைகின்ற காலம் இந்த 30 வயது வரைக்குமான காலப்பகுதி. ஸோ அந்த காலப்பகுதியில் நாங்கள் எலும்புகளை வலிமையாக்காவிடின் பிற்காலத்தில் அவற்றினை மீண்டும் வலிமையாக்க முடியாது. எலும்பிழப்பு தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும். அந்த எலும்பிழப்பினை விட அதிக அளவில் எங்கள் எலும்பை நாங்கள் உருவாக்க முடியாது பிற்காலத்தில். ஆகவே ஆஸ்டியோபாரோசிஸ் வருமாயின் அதனை முழுமையாக இல்லாமல் செய்ய முடியாது. ஆனால் இந்த ஆஸ்டியோபாரோசிஸினால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை குறைக்கும் மூலமாக நாங்கள் சிகிச்சைகளை மேற்கொள்ள முடியும்.
மிக நன்றி டாக்டர் காண்டீபன், ஆஸ்டியோபாரோசிஸ் தொடர்பில் தெளிவான முழுமையான விளக்கத்தை எங்களுக்காக தந்திருந்தீர்கள். மீண்டும் மற்றொரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி, எனக்கா நன்றி.
You're listening to SBS Radio. 40 years and counting.